தென்றல் ஆகஸ்ட் 2013 இதழில் சிங்கப்பூரிலிருந்து பானுரவி அவர்கள் எழுதி அனுப்பியுள்ள தழும்புகள் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அம்மா இப்போதுதான் சரளாவை பார்க்க போகிறாள். வருந்தி வருந்தி கூப்பிட்ட போதும் தான் வர முடியாத காரணத்தை நியாயப்படுத்தி கடைசியில் நிஜமாகவே தனது கல்யாணத்துக்கு அம்மா வராததில் சங்கருக்கு நிரம்பவே வருத்தம். நன்றாக படித்து பெரிய கம்பெனியில் உயர்ந்த பதவியை ஏற்றுக்கொள்ள 2 ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லிக்கு வந்த சங்கரை அவனது மேலதிகாரிக்கு நிரம்பவே பிடித்து போயிற்று. பழகுவதில் பண்பும் பேசுவதில் இனிமையும் வேலையில் நேர்மையும் தெரிந்ததில் சங்கரை தனது மாப்பிள்ளை ஆக்கிக் கொள்வதில் தீவிரம் காட்டினார். ஓரிரு சமயத்தில் சங்கரை அவரது வீட்டுக்கு டின்னருக்கு அழைத்ததில் அவரது ஒரே மகள் சரளாவுக்கும் சங்கருக்கும் இடையே ஆத்மார்த்தமான பழக்கம் ஏற்பட்டது. நேரடியாக மேலதிகாரி திருமண பேச்சை ஆரம்பிக்கவும் உடனே சங்கர் அம்மா ஜனகத்திடம் சரளாவை பற்றி சொன்னார். ஜனகம் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காததுடன் டெல்லியிலேயே திருமணத்தை முடித்துக் கொண்டு வரவும் கூறினார். டெல்லிக்கு தன்னால் வர முடியாமல் உடம்பு படுத்துவதாக திரும்ப திரும்ப சொல்லி கல்யாணம் முடிந்த கையோடு சரளாவை அழைத்துக் கொண்டு வர சொன்னார். தன்னுடைய அன்பும் ஆசையும் அவனுக்கு எப்போதும் உண்டு என்று மிக்க ஆதரவாக பேசியதில் சங்கர் நெகிழ்ந்து போனான். ரொம்பவும் சிம்பிளாக போன வாரம் திருமணம் நடந்து முடிந்து இதோ சரளாவுடன் அம்மாவை பார்க்க வந்தாயிற்று. வாசலில் பெரிதாக கோலம் போட்டு செம்மண் பூசி இருந்தது. சரள், அம்மா கோலம் போடுவதில் எக்ஸ்பர்ட் தெரியுமா? அத்தனாம் பெரிய கோலத்தை சரளா பார்த்ததே இல்லை. கண்களில் பிரமிப்பு நீங்கும் முன்பே ஆரத்தி தட்டுடன் வந்த ஜனகம், வாமா சரளா, சங்கர் கண்ணா வாங்கோ, ரெண்டு பேரும் வலது கால எடுத்து வச்சு வாங்கோ. குரலில் ஏக கனிவுடன் வரவேற்றாள் ஜனகம். 9 கஜ புடவையை இழுத்து போட்டி கொண்டு வந்த அம்மாவை பார்த்ததும் சங்கரின் கண்கள் கசிந்தன. ரொம்பவும் இழைச்சிட்டியேம்மா. என்ன சங்கர், இதை சின்ன குழந்தையாட்டமா? சரி சரி, உள்ள வந்து சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு அப்பா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ. முதல்ல பால் பழம் தரேன், அப்புறம் காபி வெந்நீர் ரெடியா இருக்கு, குளிச்சிட்டு வந்தா இலை போட்டு சாப்பிட்டுடலாம். ஜனகத்தின் இதமான பேச்சில், இங்கிதமான வரவேற்பில், இனிமையான உபச்சரிப்பில் சரளா ரொம்பவே கரைந்து போயிருந்தாள். ஓ, நீங்கள் எனக்கும் அம்மாதான் என்று சொல்லி நமஸ்கரித்த போது ஜனகம் சிரித்து போனாள். கோதுமை அல்வா, தயிர் வடை, சேனை வறுவல், பீன்ஸ் உசிலி, உருளைக்கறி, முருங்கை சாம்பார், மைசூர் ரசம், பால் பாயசம், பெரிய விருந்துதான், வீடே மணத்தது. தேங்க்ஸ்மா, ஜனகத்தின் கைகளை பற்றி கொண்டு சரளா சொன்ன போது சரையில் என்று கைகளை இழுத்து கொண்டாள் ஜனகம். ஓ, இதென்ன பெரிய தழும்பு கைகளில்! சங்கர் பதில் சொல்லும் முன் ஜனகம் முந்தி கொண்டாள். அது ஒண்ணுமில்லம்மா, சங்கர் சின்ன குழந்தையா இருக்கச்ச தவழ்ந்து வந்து கொதிக்கிற ரசத்துல கைய விட போயிட்டான். அவசரமா நான் வந்து பாத்திரத்த நகத்துனால என் கையில பட்டு தோல் வளர்ந்து போச்சு. இயல்பாக பேசிய ஜனகம் பார்வையால் தன்னை துடைத்த சங்கரை தவித்தாள். நடக்கையில் புடவை கொசுவும் விலகி கட்டிக்கரியாக காலில் திறந்த தழும்பு பற்றி கேட்ட போதும் சங்கருக்கு முன்பாக படப்படுத்து வெந்நீர் அடுப்பிலிருந்து தவறுதலாக எரியும் விறகு கட்டை பட்டு ஏற்பட்ட தழும்பு என்றாள். சரளாவின் கேள்விகள் ஜனகத்தை சகஜமாக இருக்க விடாமல் செய்தன. பழகிய நாட்களிலேயே சரளாவிடம் அம்மாவை பற்றி சொல்லிடணும் என்று சங்கர் நினைத்துக் கொள்வான். ஆனாலும் இருவரும் பரஸ்பரம் சந்தித்துக் கொள்ளும் போது எப்படியும் தெரியத்தானே போகிறது என்று இருந்து விட்டான். ஆனால் அம்மா தனது நிஜத்திலிருந்து விலகிய நிழல் போல் தெரியவே ஜனகத்திடம் தனிப்பட பேச எழுந்த உந்துதலில் சமயக்கட்டுக்குள் நுழைந்தான். ஒரு பலகையை தலைக்கு வைத்துக் கொண்டு சற்றே கண்ணிருந்த ஜனகம் சங்கர் தனது காலை பிடித்து விடுவதை பார்த்து விருட்டென்று எழுந்து கொண்டார். என்னப்பா சங்கர், போய் சரளாவோட ரெஸ்ட் எடுத்துக்கோ. அம்மா, நீ ஏன் சரளா கிட்ட நடந்ததை சொல்லாம என்னமோ கதை சொல்லிருந்தே? எதை சொல்லணும் சங்கர்? அம்மா, குதிக்கும் வருஷம் தன்னிச்சையா பட்டா உன் கை இப்படி ஆச்சு? அடுப்பு சொல்லியா உன் காலை பதம் பார்த்தது? கதவு இழுக்கல கை வச்சா உன் விரல் நசுங்கிட்டு? அந்த மனுஷனை பத்தி ஏன் சொல்லல? அவன் கை படமாக சுவரில் முளைத்துக் கொண்டிருந்த அவனது அப்பாவின் பக்கம் நீண்டது. அந்த கொடூரமான நாட்கள் அவன் முன் விஸ்வரூபம் எடுத்தன. ஏ ஜனகம், இது என்ன சட்டியா இல்ல கரம்ப மண்ணா? ஒரே கல்லா இருக்கு. வேகமா வந்த கிருஷ்ணமூர்த்தி அம்மாவின் கை விரல்களை அங்கிருந்த அம்மிக்கல்லில் வைத்து குழவியால் நசுக்கிய போது சிறுவன் சங்கரின் இதயமே இங்கு சட்னியானது போல் இருந்தது. அந்த வயதில் அவனால் கதறத்தான் முடிந்தது. ரத்தம் கட்டி வீங்கி போன ஜனகத்தின் விரல்கள் நாளடைவில் சிதைந்து கோணி போயின. சங்கர் கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து விலகி போவதற்கான முதல் நிகழ்ச்சியாக அது அமைந்தது. இன்னொரு சமயம், இது குழம்பா, நெடி அடிக்கிறது, சமைக்கும் போது சத்த வேண்டாம், உன் கவனம் எங்கே இருக்கு, கைய கொண்டா என்றவர் கச்சட்டி குழம்புக்குள் விட்டு எடுத்தபோது அம்மாவின் கதறலோடு சங்கரின் கதறலும் சேர்ந்து கொண்டது. அன்று தீபாவளி உள்காரியமாக இருந்தாள் ஜனகம். கண்களில் சீயக்காய்ப்பொழி விழுந்து அவர் கூப்பிட்டு உடனே வரவில்லை என்று பெரிதாக கத்தி எரிந்து கொண்டிருந்த கொள்ளிக்கட்டையால் ஜனகத்தின் காலில் பழுக்க சூடு வைத்தார். துடிதுடிக்க அம்மா நொண்டிக் கொண்டு புடவையை கூட சரியாக கட்ட முடியாமல் வெகு நாட்கள் அவஸ்தைப்பட்ட போது சங்கருக்கு தன் அப்பாவை சுத்தமாக பிடிக்காமல் போனது. என்ன மனிதர் இவர் என்று பொறுக்க முடியாமல் ஒரு நாள் அவரை தட்டி கேட்ட போது வயசு பையன் என்று பாராமல் குடைக்கம்பால் அவரை உண்டு இல்லை என்று பந்தாடி விட்டார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தனது கஷ்டம் தன்னோடு போகட்டும், இந்த தளிர் வாடக்கூடாது என்று தீர்மானித்த ஜனகம் சங்கரை தனது ஒன்றுவிட்ட சகோதரனிடம் அனுப்பி படிக்க வைத்தார். படித்து எடுத்த அப்பா ஒரு நாள் நெஞ்செடுத்து உயிர் விட்ட போது சங்கரின் கண்கள் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை. இப்படி தென்றலை தனக்கு அனுப்பிவிட்டு தனியே புயலை எதிர்கொண்ட அம்மாவை நன்றாக வைத்துக் கொள்ள மனது விளைந்தது. தான் வளர்ந்து வரும் வேளையில் உடம்பால் உழைத்து தேய்ந்து கொண்டிருந்த அம்மாவை அவனது உள்ளத்தில் ஒரு உயர்ந்த சிம்மாசனம் போட்டு அமர்த்தினான். அம்மா சொல்லுமா, ஏதானும் பேசுமா? சங்கரின் கேள்வி ஜனகத்தை உலுக்கிற்று. கண்களில் ஈரம் பூத்தது. பேசுகையில் குரல் கம்மி போயிற்று. சங்கரா, துயரத்தின் கரைபடியாது மனுஷாலே உலகத்துல கிடையாதுப்பா. நமக்கு வரும் கஷ்டத்தையோ துக்கத்தையோ ஏத்துண்டு கடந்து போவது மட்டும்தான் அதை வெல்லும் ஒரே வழி. உன்னோட ஆதங்கம் எனக்கு புரியுது. நான் பட்ட கஷ்டங்களும் அதுக்கான காரணங்களும் சரளாட்ட சொல்றதால ஒன்னும் ஆக போறதில்லை. அப்படி சொன்னா என் மேல அவளுக்கு பரிதாபமும் அனுதாபமும் ஏற்படலாம். உன் அப்பா மேல மரியாதை தோணாம போகலாம். சங்கர், இந்த தழும்புகளை பார்க்கும்போது நான் கஷ்டப்பட்டதாகவே நினைக்கிறதில்லை. என்னை பொறுத்தவரையில் என்னோட மொத்த வாழ்வில் சுழற்சியாக நீ இருந்தே. எந்த அடியோ வலியோ என்னை தாக்கினாலும் அவை உன்னை தாக்காமல் உனக்கு நான் ஒரு குடையா இருக்கணும்னு நினைச்சேன். அம்பால் தாக்கப்பட்டவர்கள் அடிபொறுக்கும் போதும் இதனால் ஏற்படும் வலி மறுக்கும் போதும் எய்தப்படும் அம்புகள் நிச்சயம் வீரியம் இழக்கும். ஏன், இழவும் செய்யும் தானே. அதனால் தான் எனக்கு விழுந்த அடியையும் வலியையும் பொறுத்து கொண்டேன். உன்னை நல்லபடியா வளர்க்கணும்னு எனக்குள் ஒரு தீயை வளர்த்து கொண்டேன். தீக்குள் விரலை வைக்கும் அனுபவம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லு. மனுஷ மனம் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு ஹோம குண்டம் இருக்கும் சங்கர். ஒவ்வொருவரும் அதில் ஒரு வகை தீயை வளர்க்கிறார்கள். அதில் தீயை வளர்ப்பதே முக்கியம். அதைவிட அந்த தீயை அணைந்து விடாமல் காப்பது அதைவிட முக்கியம். தீ அணைஞ்சு போனா யாகம் முற்று பெறாமல் போய்விடுமே. எனக்குள் நீ தியாக சுடர் விட்டுக் கொண்டிருந்தாய். யாருமே முயற்சிக்க தயங்கும் ஒன்று தன்னை மாற்றிக்கொள்வதுதான். அந்த சோதனைக்கு நான் என்னை முற்றிலும் தயார்படுத்திக் கொண்டேன். சாப்பிடவும் சுகிக்கவும் மற்ற சுய லாபங்களுக்கும் மட்டும் ஏற்பட்டதல்ல இந்த வாழ்க்கை. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து காட்டுவது நம் கையில் தான் இருக்கு. 4 தடவை கீழே விழுந்து எழுபவனுக்குத்தானே கேடயங்கள் பரிசாக கிடைக்கும். உன்னை நல்லவனாகவும் வல்லவனாகவும் உருவாக்குவதற்கு நான் மனமுவந்து ஏற்றுக்கொண்ட பரிசுகள் தான் இந்த தழும்புகள். இந்த தழும்புகள் என் உடலில் ஒட்டி கொண்டது மாதிரி கடந்த காலத்து நிகழ்வுகளும் என்னுடனேயே தங்கிவிடட்டும். நீ எனக்கு வெற்றி கோப்பையாக கிடைத்திருப்பதை இந்த தழும்புகள் எனக்கு எப்போதும் உணர்த்தி கொண்டே இருக்கும். சங்கர் நிமிர்ந்து உட்கார்ந்தான். நம்முடைய நிழல் நம்மோடு தொடர்ந்து வந்தாலும் நம்மோடு எதுவும் பேசுவது இல்லையே. நம்மை பெற்ற ஆளாக்கும் அம்மாவும் அப்படித்தானோ? கல்லுக்குள் தேரை போல தன்னை பற்றிய உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்பாத அம்மா திறக்காத சிப்பிக்குள் திரண்டிருக்கும் மொத்தாக உயர்ந்து கொண்டிருந்தாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.